அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 25 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்து மார்ச் மாதத்திற்குள் நம்பகமான விசாரணை நடத்தி உரிய குற்றவாளிகளுக்கு இலங்கை அரசு தண்டிக்காவிட்டால் சர்வதேச சமூகம் தனி விசாரணையை நடத்த வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையர் நவி பிள்ளை அவர்கள் தெரிவித்திருப்பது குறித்த
செய்திகள்.
ஐநா மன்றத்தில் பேசிய இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச சமூகத்தின் சில நாடுகள் இலங்கையை குறிவைத்து தாக்குவதாக குற்றம் சுமத்தியிருப்பது குறித்த செய்திகள்.
This turmoil results from attempts to impose a type of democracy upon countries with significantly different cultures, values.
மஹிந்தாவின் கருத்துக்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதில்கள்.
நாட்டில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுவேனும் அபிதமான நல்லிணக்கம் ஏற்படுமாயிருந்தால் நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான செயலாக சர்வதேச
மற்றும் சர்வதேச செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வழங்குவார்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சீவகன்.
கென்யாவின் தலைநகர் நைரோபியில் உள்ள ஒரு வர்த்தக வளாகத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் நினைவாக 3 தேசிய துக்கம் தொடங்கியுள்ளது. இந்த தாக்குதலில் 61 பொதுமக்களும் 6 பாதுகாப்பு படையினரும் பலியாகி உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்னும் டசன் கணக்கானவர்களின் நிலை என்னவாயிற்று என்பது தெரியாமலேயே உள்ளது. இந்த தாக்குதல் இடம்பெற்ற வெஸ்ட் கேட் வர்த்தக வளாகத்தின் 3 மாடிகள் இடிந்து விழுந்துள்ளதால் இடிபாடுகளுக்கு கீழே மேலும் சில பொதுமக்களின் உடல்களும் தாக்குதலாளிகளின் உடல்களும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தாம் நடத்திய இந்த தாக்குதலில் 137 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பான அல் ஷபாப் கூறியுள்ளது. கொல்லப்பட்டவர்கள் உடல்களை மீட்டு அடையாளம் காண அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிரிட்டனில் வந்திருந்து வந்துள்ள தடயவியல் வல்லுநர்கள் கென்ய குழுவினருக்கு உதவி வருகின்றார்கள்.
பாகிஸ்தானில் தென்மேற்கு பகுதியை செவ்வாய் என்று தாக்கிய சக்திமிக்க பூகம்பத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 330 அதிகரித்திருக்கின்றது. பலுஜிஸ்தானில் இலகுவில் செல்ல முடியாத பகுதிகளில் மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். உயிர் பிழைத்தவர்களுக்கு உடனடியாக குடிநீரும் மருத்துவ விநியோகமும் கூடாரங்களும்
தேவைப்படுகின்றன.
தாம் சமாளிப்பதற்கு சிரமப்படுவதாக அங்கிருக்கின்ற மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். அந்த பகுதிகளுக்கு இலகுவில் செல்ல முடியாத காரணத்தால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மண் வீடுகளாலான கிராமங்கள் பூகம்பத்தால் முற்றாக தரைமட்டமாகி இருக்கின்றன.
சிரியாவின் எதிர்க்கட்சியும் நாடு கடந்த நிலையில் உள்ள தற்காலிக அரசு என்று கருதப்படும் சிரிய தேசிய கூட்டணியை தாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று 11 முக்கிய சிரிய இஸ்லாமிய கிளர்ச்சி குழுக்கள் தெரிவித்துள்ளன. தங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படாத வெளியிலிருந்து செயல்படும் எந்த எதிர்த்தரப்பு குழுவையும் தாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றும் அவர்கள் தம்மை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என்றும் அவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார்கள். இதில் சுதந்திர சிரிய இராணுவம் உட்பட பல கடும்போக்கு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளும் கையொப்பம் இட்டுவிட்டுள்ளன. அதில் அல் கைதாவுடன் தொடர்புடைய அல் நுசூரா முன்னணியும் அடங்கும். இந்த அமைப்புகள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையானது அங்கு இன்னும் அல் நுசுரா அமைப்பு சிரியாவில் பலமாக உள்ளதையே காட்டுகிறது என்று அங்குள்ள பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
மோதல்களின் பொழுது நடந்திருக்கக்கூடிய இரசாயன ஆயுத தாக்குதல்கள் குறித்த புலனாய்வு செய்வதற்காக ஐநாவின் பரிசோதகர்கள் சிரியாவுக்கு மீண்டும் சென்றிருக்கின்றார்கள். ஆகஸ்ட் 21 நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்ட டமஸ்கஸின் புறநகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஷரின் வாயு பயன்படுத்தப்பட்டதாக அவர்கள் ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த வருடம் 30 இதே மாதிரியான இரசாயன தாக்குதல் நடந்ததாக குற்றம் சாட்டப்படுகின்ற அலப்போவுக்கு அருகே அவர்கள் தற்பொழுது செல்ல திட்டமிட்டிருக்கின்றார்கள். சிரியாவின் அரசாங்கமும் கிளர்ச்சிக்காரர்களும் இந்த தாக்குதல்கள் தொடர்பில் ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சாட்டி வருகின்றார்கள்.
பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் பலியானவர்கள் தியாகிகளாக கருதப்பட வேண்டும் என்று உலக ஆங்கிலிக்கன் திருச்சபையின் மிக மூத்த மதகுருவான கேன்டபரியின் பேராயர் கூறியுள்ளார்.
This is an absolutely appalling attack. It's one of the worst attacks that has been suffered by the Christian community.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கு கொல்லப்பட்ட கிறிஸ்தவ வழிபாட்டாளர்கள் அவர்கள் சார்ந்திருந்த மதத்தின் காரணமாகவே இலக்கு வைக்கப்பட்டதாக பேராயர் ஜஸ்டின் வெல்பி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் மத நிந்தனை சட்டம் நியாயமற்றது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் பிபிசிக்கு அளித்த ஒரு பேட்டியில் அவர் கூறினார்.
பிரான்சில் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கின்ற ரோமோ மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற தனது கருத்தை தான் தொடர்ந்தும் வைத்திருப்பதாக பிரான்சின் உள்துறை அமைச்சரான மேனுவல் வேல்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த ரோமோ மக்கள் ஏனைய சமூகங்களுடன் என்றும் ஒன்றுணைய மாட்டார்கள் என்பதால் அவர்களது பழக்க வழக்கங்கள் மிகவும் வித்தியாசமானவை என்பதாலும் அவர்களை எல்லைக்கு அனுப்ப வேண்டும் என்று தான் செவ்வாய் என்று கூறிய கருத்து மாற்ற வேண்டிய காரணம் எதுவும் கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்து மார்ச் மாதத்திற்குள் நம்பகமான விசாரணைகளை நடத்தி உரிய குற்றவாளிகளை இலங்கை அரசு தண்டிக்காவிட்டால் சர்வதேச சமூகம் தனி விசாரணையை நடத்த வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையர் நவி பிள்ளை ஜெனீவாவில் நடந்து வரும் பேரவைக் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான நவி பிள்ளை அவர்களின் உரையை மனித உரிமை பேரவையின் துணை ஆணையர் ஃபிளாவியோ ஃபன்சியோரி பேரவையில் படித்தார். இதில் தெரிவிக்கப்பட்டிருந்த முக்கிய விடயங்களை தொகுத்து தருகிறார் சுவாமிநாதன்.
போர்க்குற்றங்கள் குறித்து இலங்கை அரசு நம்பகமான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும், அதையும் மார்ச் மாதத்துக்குள் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் சர்வதேச சமூகம் தனியாக ஒரு விசாரணையை நடத்த வேண்டி வரும் என்று ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையர் நவி பிள்ளை எச்சரித்திருக்கின்றார். ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் நவி பிள்ளை இலங்கைக்கு ஒருவார கால விஜயம் மேற்கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் போது அவர் கண்டதும் கேட்டதும் விசாரித்து அறிந்ததும் அவர் சார்பில் மனித உரிமைகள் பேரவையின் துணைத் தலைவரால் வாய்வழி அறிக்கையாக இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. போரின் போது பொதுமக்கள் தரப்புக்கு ஏற்பட்ட உயிரிழப்புகள், இராணுவம் விசாரணையின்றி சுட்டு கொலை செய்ததாக காட்டும் சேனல் 4 வெளியிட்ட வீடியோக்கள் போன்றவை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவை கவலை வெளியிட்டும் இது தொடர்பில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக தனக்கு தெரியவில்லை என்று நவி பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இராணுவமும் கடற்படையும் நடத்தும் விசாரணைகள் நம்பிக்கை அளிப்பதாக தெரியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
She encourages the government to use the time between now and March 2014 to engage in a credible national process with tangible results.
விடுதலை புலிகள் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் இது தொடர்பில் சம்பந்தப்பட்டோர் மீதான வழக்குகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் ஐநா ஆணையர் வலியுறுத்தியிருக்கின்றார். திருகோணமலை கடற்கரையில் 5 மாணவர்கள் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபர் தன்னிடம் விளக்கமளித்தார் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக தொழில்நுட்ப உதவிகளை அளிக்க தயாராக இருப்பதாக இலங்கை அரசிடம் தெரிவிக்கப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஏசிஎஃப் நிறுவனத்தைச் சேர்ந்த 17 பேர் கொல்லப்பட்ட வழக்கு உள்ளிட்ட பலவற்றில் முன்னேற்றம் இல்லாத நிலையையும் தான் அவதானித்திருப்பதாக நவி பிள்ளை கூறியிருக்கின்றார். இந்த ஆண்டின் ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலப்பகுதியில் முஸ்லிம்களுக்கு எதிராக 227 தாக்குதல்களும் மிரட்டல்களும் விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் பட்டியலிட்டிருக்கின்றார். சிறுபான்மையினர் தொடர்பான ஐநா நிபுணர் குழுவை இலங்கை அழைக்க வேண்டும் என்ற யோசனையை அவர் முன்வைத்திருக்கின்றார். இலங்கைக்கு தான் சென்றபோது தான் சென்ற கிராமங்களுக்கு தான் செல்வதற்கு முன்பும் பின்பும் காவல்துறையும் இராணுவமும் சென்று விசாரித்தது என்று குறிப்பிட்டிருக்கின்ற நவி பிள்ளை, திருகோணமலையில் தன்னை சந்தித்தவர்கள் தன்னிடம் என்ன கூறினார்கள் என்பது குறித்து விசாரிக்கப்பட்டார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகள் இலங்கை ஜனாதிபதி மற்றும் வெளியுறவுச் செயலரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது என்றும், பழிவாங்கும் நடவடிக்கைகள் குறித்த செய்திகள் மீது ஐநா மனித உரிமைகள் ஆணையம் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். இலங்கையில் ஜனநாயக நிறுவனங்கள் மதிப்பிறக்கம் செய்யப்படுவது மற்றும் அருகிப்போவது, சட்டத்தின் ஆட்சி வலுவிழப்பது குறித்து தான் ஆழ்ந்த கவலையடைந்திருப்பதாக கூறியிருக்கின்ற நவி பிள்ளை, 17வது சட்ட திருத்தத்தை மீண்டும் கொண்டுவருவது மற்றும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை நீதிமன்றம் மேலாய்வு செய்ய வழி செய்யப்பட வேண்டும் என்று படிப்பினைகள் மற்றும் ஆணைக்குழு தெரிவித்திருந்த பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் யோசனை தெரிவித்திருக்கின்றார். வடமாகாணத்திற்கு தேர்தல்கள் நடைபெற்றிருப்பதை வரவேற்றிருக்கின்ற நவி பிள்ளை, 13வது சட்ட திருத்தம் முழுவதுமாக அமல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதி அமல்படுத்தப்படும் என்று தான் நம்புவதாக தெரிவித்திருக்கின்றார். போர் முடிந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் வடக்கில் காணப்படும் கணிசமான இராணுவ பிரசனம் குறித்து ஐநா ஆணையர் கவலை வெளியிட்டிருக்கின்றார்.
The High Commissioner was particularly concerned to hear about the vulnerability of women and girls, particularly women headed households, to sexual harassment and abuse, including at the hand of military personnel. And she called on the government to formulate
பெண்கள், சிறுமிகள் மற்றும் பலவீனமான நிலையில் இருக்கின்ற பெண்கள் தலைமையிலான வீடுகளில் இருக்கும் பெண்கள் இராணுவத்தின் பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகக்கூடிய சூழல் குறித்து கவலை வெளியிட்டிருக்கின்றார். தனியார் நிலங்களை இராணுவ தேவைகளுக்காக கட்டாயமாக கையகப்படுத்துவது குறித்த ஆவணங்கள் நவி பிள்ளைக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் சிவில் நிர்வாகத்திலும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் கல்வி, விவசாயம், சுற்றுலா போன்ற துறைகளிலும் இராணுவத்தின் பங்களிப்பு அதிகம் காணப்படுவதாகவும் நவி பிள்ளை அவதானித்திருக்கின்றார். சிவில் நிர்வாகத்துக்குட்பட்ட விடயங்களிலிருந்து இராணுவத்தை ஒரு கால வரைக்குள் விலக்கிக் கொள்ளுமாறும் நவி பிள்ளை அரசுக்கு யோசனை கூறியிருக்கின்றார். கடந்த 1990ஆம் ஆண்டுக்கும் 2009ஆம் ஆண்டுக்கும் இடையில் வடக்கிலும் கிழக்கிலும் காணாமல் போனோர் குறித்து விசாரிக்க அரசு ஒரு குழுவை அமைத்திருந்தாலும் போருக்கு பிறகு கொழும்பிலும் நாட்டின் இதர பகுதிகளிலும் வெள்ளைவேனால் நடைபெற்ற கடத்தல் தொடர்பாக இந்த ஆணையம் விசாரிக்காது என்பதால் இந்த ஆணையத்தின் வரம்புகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்திருக்கின்றார். காணாமல் போனோர் தொடர்பிலான சர்வதேச ஒப்பந்தங்களை 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் கைச்சாத்திடுவதன் மூலமாக இது தொடர்பில் அரசுக்கு இருக்கின்ற உறுதிப்பாட்டை காட்ட முடியும் என்றும், காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்த இது தொடர்பிலான ஐநா நிபுணர் குழுவின் சேவைகளை அரசு பயன்படுத்திக் கொள்ளும் என்று தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சுவாமிநாதன். இதேவேளை ஐநா மன்றத்தில் பேசிய இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச சமூகத்தின் சில நாடுகள் இலங்கையை குறிவைத்து தாக்குவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஐநா மன்ற அரங்குகளில் இலங்கை மீது அளவுக்கு மீறிய அழுத்தம் தரப்படுவதாகவும் நியூயார்க்கில் இருக்கும் ஐநா மன்றத்தின் 68வது பொதுச்சபை கூட்டத்தில் பேசும்போது அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் மணிவண்ணன்.
பாதுகாப்பு, மனித உரிமைகள் என்ற போர்வையில் சில நாடுகள் மற்ற நாடுகளின் விவகாரங்களில் தலையிடுவதை அனுமதிக்கக்கூடாது என்று இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறியிருக்கிறார். ஐநா மன்றத்தின் 68வது பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச ஒப்புதலுடன் இந்த கடமைகளை ஆற்றவென்று ஐநா மன்றம் பணிக்கப்பட்டிருக்கும் சூழலில் இதுபோல சில நாடுகள் சர்வதேச அரங்கில் போலீஸ்காரர் வேலை பார்ப்பது தேவையற்றது என்றார்.
To impose a type of democracy upon countries with significantly different cultures, values, and history.
வேறு விதமான கலாச்சாரங்கள் உள்ள நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட விதமான ஜனநாயகத்தை திணிக்க முயல்வது பெரும் குழப்பத்தையே விளைவிக்கும் என்றார் மஹிந்த ராஜபக்ஷ. போருக்கு பிந்தைய இலங்கை பற்றிய குறிப்பிட்ட மஹிந்த, இலங்கை பயங்கரவாதத்தை தோற்கடித்த பின்னர் இப்பொழுது நாட்டில் நல்லிணக்கத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது என்றார். இந்த சூழலில் வடமாகாண தேர்தலை பற்றி குறிப்பிட்ட மஹிந்த, இந்த பகுதி மக்களுக்கு சுமார் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. மக்கள் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தியிருக்கிறார்கள்.
In spite of the visible progress made and consistent engagement with UN mechanisms, many countries are surprised at the disproportionate emphasis on Sri Lanka and the unequal treatment.
இதுபோல தெளிவாக தெரியும்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையிலும் இலங்கையை சில நாடுகள் சர்வதேச அரங்கில் ஐநா மன்றத்தின் பல்வேறு அரங்குகளை பயன்படுத்தி குறிவைப்பது சரிதானா என்றார் மஹிந்த ராஜபக்ஷ. இலங்கை விவகாரங்களுக்கு தரப்படும் அளவுக்கு மீறிய அழுத்தம் பல நாடுகளை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது என்றும் கூறிய மஹிந்த, ஐநா மன்றம் இதுபோன்ற விஷயங்களில் சமமற்ற அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுவதை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 30 ஆண்டுகால உள்நாட்டு போர் மற்றும் சுனாமி போன்றவைகளையும் மீறி இலங்கை ஐநா மன்றத்தின் 1000 வளர்ச்சி இலக்குகளை எட்டியிருக்கிறது என்றும் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வறுமை 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த 25.2%லிருந்து 2012ஆம் ஆண்டில் 6.5% குறைந்திருக்கிறது என்றார் மஹிந்த. 2012ஆம் ஆண்டின் மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணில் பட்டியலிடப்பட்டிருக்கும் 287 நாடுகளில் இலங்கைக்கு 92வது இடம் தரப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் மணிவண்ணன். இலங்கை ஜனாதிபதியின் இந்த கருத்துக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி பார்க்கிறது என்று கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
சர்வதேச சமூகம் இலங்கையை குறிவைத்து தாக்குகின்றது என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது முடியாதபடியும், இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக இலங்கையில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. விசேஷமாக ராஜபக்ச பதவி ஏற்ற பிறகு இது மிகவும் மோசமான நிலைமையை அடைந்திருக்கின்றது. தமிழர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக, தமிழர்களுக்கு நீதி நியாயம் வழங்க வேண்டிய தேவை சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்துக்கும் ஐக்கிய நாடு சபையுடைய செயலாளர் நாயகத்துக்கும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். பல முக்கியமான நாடுகள் யுத்தம் நடைபெற்ற பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு பல விதங்களில் உதவியாக இருந்தார்கள். அது ஒரு அடிப்படையில் நாட்டில் ஒரு நியாயமான அரசியல் தீர்வு ஏற்பட வேணும், நாட்டில் நிரந்தரமான சமாதானம் நிலவக்கூடிய வகையில் வெவ்வேறு மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் அவ்விதமான ஒரு அரசியல் தீர்வின் மூலமாக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த உதவியை இலங்கை அரசாங்கம் வழங்கி வந்தார்கள். இலங்கை அரசாங்கம் அவ்விதமான ஒரு வாக்குறுதியை பல்வேறு நாடுகளுக்கு கொடுத்திருந்தது. யுத்தம் முடிவதற்கு முன்பதாக, யுத்தம் முடிந்த பிறகும் கொடுத்தார்கள். அவற்றை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அது மாத்திரமல்ல, மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மீறப்பட்டது சம்பந்தமாக இலங்கைக்கு மாறாக பாரிய குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இதுபடியும் சம்பந்தமாக இலங்கையால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவே இளைஞர்களை உள்ளடக்கிய ஆணைக்குழுவே அமலுடைய பிரச்சனை தான் நாட்டில் ஏற்பட்ட மோதலுக்கு அடிப்படையான காரணம். இளைஞர் அரசாங்கம் அந்த கருமத்தில் தங்களுடைய சொந்த முயற்சியினால் ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று கூறியும் கூட அந்த கருமத்தில் இதுவரையில் இலங்கை அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக செயல்படவில்லை. தங்களுடைய திட்டத்தை அவர்கள் முன்வைக்க முடியாமல் தத்தளிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அந்த விடயம் சம்பந்தமாக இன்னும் ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாத காரணத்தின் நிமித்தம்தான் அந்த அந்த நிலைமை நிலவுகின்றது. அதனால் இவற்றை மாற்றி அமைப்பதற்கு சர்வதேச சமூகம் மீது குற்றம் கூறி இதை மாற்றி அமைக்கலாம் என்று இலங்கை நினைக்கக்கூடாது. இலங்கை அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விசேஷமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்களுக்கு நீதி வழங்கப்படுகின்றது, தங்களுக்கு நியாயம் வழங்கப்படுகின்றது என்ற அடிப்படையில் நாட்டில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுவனும் அவ்விதமான நல்லிணக்கம் ஏற்படுமாயிருந்தால் நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான செயலாக சர்வதேச சமூகம் கருதும் என்பதில் நமக்கு விதமான சந்தேகமும் இல்லை.
நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலே அரசாங்கம் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு திருப்தியை ஏற்படாமல் இருந்தாலும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் முயற்சிகளில் இலங்கை ஈடுபட்டிருக்கிறது என்று அவர் சொல்லும் அந்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னேற்ற திட்டங்கள் பற்றி அவர் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதுவாவது ஓரளவுக்காக நடந்திருக்கிறதா?
அபிவிருத்தி என்பது ஒரு மாயை. மனிதன் அபிவிருத்தி அடைய வேணும், மனிதன் கௌரவமாக வாழக்கூடிய நிலைமை ஏற்பட வேணும். ஒரு தெருவை போட்டுவிட்டு அல்லது ஒரு ஒரு மின்கம்பத்தை நாட்டிவிட்டு அது அபிவிருத்தி என்று மனிதனுக்கு கூறுவதும், அவன் வீடு வசதி இல்லாமல் தொழில் வசதி இல்லாமல் தான் கௌரவமாக வாழ்வதற்கு ஒரு காலத்தில் கௌரவமாக வாழ்ந்து வந்தவன் யுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு எல்லாத்தையும் விழுந்து தெருவில் நிற்கிறான். அந்த நிலைமை மாற வேண்டும். அந்த நிலைமை மாறவில்லை. அந்த நிலைமை மாறக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்படவில்லை. அதான் உண்மை. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், யுத்தம் ஏற்படுவதற்கு காரணங்களாக அமைந்த பல கர்மங்கள் தொடர்ந்து யுத்தம் முடிந்த பிறகும் இடம்பெறுகின்றன. இராணுவமயமாக்கல் சம்பந்தமாக, காணி சம்பந்தமாக, மனித உரிமைகள் சம்பந்தமாக, தமிழ் மக்களுடைய மத கலாச்சார உரிமைகள் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இவற்றையெல்லாம் மறந்து ஜனாதிபதி காய்க்கக்கூடாது. இவ்விதமான கதைகளை சொல்லி சர்வதேச சமூக சிந்தனையோ அல்லது மனதையோ மாற்றலாம் என்று ஜனாதிபதி அவர்கள் நினைக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் ஆக்கபூர்வமாக செயல்படுவதற்கு அவர் ஆட்சிக்கு இந்த முறை வந்த காலம் தோக்கம் யுத்தம் முடிந்த பிறகு நாங்கள் மிகவும் விசுவாசமாக செயல்பட்டிருக்கின்றோம். அதை அவர் மறக்க முடியாது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசமந்தன், இலங்கையின் வடமாகாண சபை தேர்தல்கள் நடந்து முடிந்த பிறகு வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே தேர்தல் முடிந்துவிட்ட போதிலும் பரவலாக தேர்தல் வன்முறைகள் இடம்பெற்று வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது. பல இடங்களிலும் பொதுமக்கள் தாக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் தொடர்கின்றது. அத்துடன் யுத்தம் முடிந்த பின்னர் முதற் தடவையாக கைக்குண்டு தாக்குதல் நடத்தும் அளவுக்கு நிலைமை மோசமாகி இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வன்முறை சம்பவங்களை வன்மையாக கண்டித்திருப்பதாக அவர் கூறுகின்றார்.
ஊர்களுக்குள் புகுந்து அடித்து அங்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு பின்பு போலீசார் தலையிட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். துண்ணாகம் மல்லாகம் போன்ற பிரதேசங்களில் வீதிகளால் சென்றவர்களுக்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நெடுந்தீவிலும் பொதுமக்கள் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எந்தவித காரணமும் இல்லாமல் அவ்வாறு மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று கச்சாயில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாளர்களுடைய மோட்டார் சைக்கிள் எரியூட்டப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவின் பல்வேறுபட்ட இடங்களில் வீடுகள் எரியூட்டப்பட்டிருக்கின்றது. நேற்று 9:30 மணி அளவில் மல்லாகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவாளர் ஒருவருடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அவர் அந்த கேட்டில் சென்று வீட்டுக்கு புகுந்து ஒரு நிமிடத்துக்குள் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. தெய்வாத இனமாக அவர் உயிர் தப்பி இருக்கின்றார். ஆனால் அந்த வீட்டு சுவர்கள் துவக்கம் எல்லா இடத்திலும் சன்னங்கள் பறந்து கேட் கதவுகள் போன்ற இடத்தில் எல்லாம் ஓட்டைகள் இருக்கின்றது. நான் அங்கு சென்று அதனை பார்த்து விட்டு வந்திருக்கின்றேன். அங்கு போலீசார் ராணுவத்தினர் எல்லாம் போய் பாதிக்கப்பட்டவரைத்தான் கேள்வி கேட்டிருக்கிறார்களே தவிர யார் இதனை செய்தார்களோ அவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ததாக எனக்கு தெரியவில்லை.
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். காரணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் தமிழ் இளைஞர்களை வீதிக்கு இழுத்து வன்முறைகளை தூண்டுவதற்கான முயற்சியாகத்தான் இந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா என்றும் அவர் கேள்வி எழுப்புகின்றார்.
இளைஞர்களை சிவில் உடுப்பில் வருவோர் தாக்குவதாக இருந்தால், இவர்கள் திருப்பி தாக்குவார்களாக இருந்தால், நிச்சயமாக அது சாரிய ஒரு குழப்பங்களில் முடிவடையும். அதுக்கு பிற்பாடு ராணுவம் அத்துமீறி செயற்படும். ஆகவே எங்களுக்கு ஒரு ராணுவம் இவர்களை வீதிக்கு இழுத்து ஒரு வன்முறையை தூண்ட விரும்புகிறதா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. ஆகவே உடனடியாக ஜனாதிபதி இவ்வாறான அத்துமீறல்களை நிறுத்த வேண்டும், வன்முறை சம்பவங்களை நிறுத்த வேண்டும், ஒரு மக்கள் சுமூகமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். தேர்தல் வன்முறைகளில் ராணுவமே ஈடுபடுகின்றது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ராணுவ பேச்சாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, இந்த சம்பவங்கள் அனைத்தும் போலீசாரின் விசாரணையுடன் சம்பந்தப்பட்டவை என்பதால் அவைகள் குறித்து போலீசாரிடமே கேட்க வேண்டும் என கூறியிருக்கின்றார். போலீசாரின் கருத்துக்களை அறிவதற்காக முயன்ற போதிலும் காவல்துறை பேச்சாளரை உடனடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து கிரிக்கெட் தொடர்பான செய்தி ஒன்று. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியை உருவாக்கி நடத்தியவர் என்று கருதப்படும் லலித் மோடி பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டார் என்று கூறி அவருக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் வாழ்நாள் தடை விதித்திருக்கிறது. இன்று சென்னையில் நடைபெற்ற வாரியத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவே இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இந்தியாவில் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறும் லலித் மோடி தற்போது லண்டனில் வாழ்ந்து வருகிறார். லலித் மோடி மீது கிரிக்கெட் வாரியம் விதித்திருக்கும் வாழ்நாள் தடை சட்ட ரீதியாக செல்லுபடியாகுமா என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக இருக்கும் குரு கிருஷ்ணகுமார் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
கிரிக்கெட் போர்டை பொறுத்தமட்டில் அவங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி. அவங்க ரெஜிஸ்டர்ட் சொசைட்டிங்கிறதுனால அவளோட பைலாஸ் இருக்கு, அவளோட ரெகுலேஷன்ஸ் அவளுக்கு இருக்கு. அந்த ரெகுலேஷன்ஸும் பைலாஸ் பிரகாரமும் அவளுக்கு அவங்களோட மெம்பர் ஒருத்தர் சரியா ஆக்ட் பண்ணல, பிஹேவ் பண்ணலன்னா அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு அவளுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. அதை அந்த ரெகுலேஷன்ஸ் பைலாஸ் வச்சுதான் இவ ஒரு கமிட்டி போட்டு டிசிப்ளினரி கமிட்டிக்கு அப்பாயிண்ட் பண்ணி சார்ஜஸ் லெவல் பண்ணி அவரை பதில் சொன்ன சொன்னா. அவர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாரு பண்ணலங்கிறது ரெண்டாவது பட்சம், ரெண்டாவது சமாச்சாரம். இதுக்கு இப்ப இப்போதைக்கு முக்கியம் இல்லை. ஆனா அவ ரூல்ஸ் பிரகாரம் பைலாஸ் பிரகாரம் அவளுக்கு அந்த பவர் உண்டு. ஒரு சொசைட்டில ஒருத்தர் மெம்பர் ஆயாச்சுன்னா அந்த சொசைட்டியோட ரெகுலேஷன்ஸ் அண்ட் பைலாஸ் பொறுத்துதான் அவரோட மெம்பர்ஷிப் அதுல கண்டினியூ ஆகும். கமிட்டி போட்டு அந்த தவறுகள் செஞ்சிருக்காரா இல்லையான்னு அவ என்கொயரி நடத்தி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்ஷன் செல்லுபடி ஆகுமா இல்லையாங்கிறது அடுத்தது இவர் மோடி அதுக்கு மேல சேலஞ்ச் தனியா போட்டு இது இந்த மாதிரி சொசைட்டியோட பைலாஸ் பிரகாரம் இல்ல, ஆனா சொசைட்டின்னு எடுத்துட்டா அவளுக்கு பைலாஸ் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரைட் இருக்கு. ஏன்னா அவளோட மெம்பருக்கு அகேன்ஸ்டா தான் ஆக்ஷன் எடுத்திருக்கா, அதனால அந்த ரைட் அவங்களுக்கு உண்டு.
லலித் மோடி மேல இந்திய கிரிக்கெட் வாரியம் வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து அவர் பெருமளவில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டார், சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைகள் அந்த மாதிரியான பண பரிமாற்றங்கள் ஈடுபட்டார் அப்படிங்கறதான் இவங்க முக்கியமா காரணத்தை காட்டி அவருக்கு வாழ்நாள் தடை விதிச்சிருக்காங்க. அப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது ஏன் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு அதிகாரிகள் உதாரணமா போலீஸோ இல்ல சிபிஐ மாதிரி அதிகாரிகளுக்கு ஒரு முறையான புகாரை கொடுத்து இதை நீங்கள் விசாரித்து இதில் சட்ட விதிமீறல்கள் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஏன் பிசிசிஐ கேட்காம அவங்களாவே ஒரு குழு கூடி அவங்களுடைய சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர்கிற முறையில இத
இப்படி செஞ்சிருக்கலாமே இல்ல ஏன் செய்யாம இருக்காங்கன்றது அது ஒரு விதமான ஒரு வியூ பாயிண்ட். அவங்க செஞ்சிருக்காங்களா செய்யலையாங்கிறது இன்னொன்னு நமக்கு கிளியரா தெரியாது. ரெண்டாவது அவங்க சொல்லலாங்கிற பட்சத்திலயும் அவ ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்கலங்கிறது நம்ம சட்ட ரீதியா அணுக வேண்டிய முறையில அது ஒரு பாலிசி டெசிஷன். அவங்க அடுத்தது என்ன செய்ய போறாங்க செய்யறாங்கன்றது அவங்க இஷ்டம், அது எப்படி செய்ய போறாங்கன்றது அவங்களோட விருப்பத்துக்கு செய்ய வேண்டியது. அதனால இதுக்கு லீகலா நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்கறதுங்கிறது இட் மே நாட் பி பாசிபிள்.
கிரிக்கெட் வாரியம் தொடர்பாக பல விமர்சனங்களும் சர்ச்சையை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க யாருடைய கட்டுப்பாட்டிலுமே இல்லை அப்படின்றது தான் பொதுவாக வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ இந்தியாவில் எந்த விளையாட்டு அமைப்பாக இருந்தாலும் ஒன்று இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் வராங்க இல்லைன்னா இந்தியன் ஒலிம்பிக் சங்கத்தின் கீழ் வராங்க. இப்போ கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தங்களை வந்து சொசைட்டிஸ் சட்டத்தின் கீழ் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டதுனால தாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லைங்கிறாங்க. கிரிக்கெட் வாரியத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய செயல்பாடில் வெளிப்படையாக இருக்கணும்னா அவங்க ஏதோ ஒரு அமைப்பின் கீழே ஒரு மேற்பார்வையில் கண்காணிப்பின் கீழ் வர வேண்டிய தேவை இருக்கா?
பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சொசைட்டி மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி பண்றாங்க. கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் இப்ப மெயின் ரீசன் ஏன் இந்த அளவுக்கு இப்ப மக்கள் இவ்வளவு பேசுறாங்கன்னா பாப்புலரிட்டி ஆஃப் த கேம் தான் முக்கியமான காரணம். அண்ட் அதுல இப்போ பணப்புழக்கமும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சொசைட்டின்னு ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்கன்னா அந்த சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறது சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இருக்கு, அந்த சொசைட்டியோட பைலாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த பைலாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதிகள் மீறாது இல்லது அந்த சொசைட்டியை சரியா ஆக்ட் பண்ணலன்னா சொசைட்டிஸ் ஆக்ட் கீழே அரசாங்கத்துக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. அதனால அதை பொறுத்த மட்டும் இந்த கிரிக்கெட் போர்டு மட்டும் தன்னிச்சையா செயல்படுறது, எந்த ஒரு விதிமுறைகளுக்கும் வரல, எந்த வரம்புக்கு கீழே வரலன்னு நம்ம சொல்றது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோன்றது.
இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான காஷ்மீர எல்லைப்பகுதியில் சமீபத்தில் அதிகரித்திருக்கும் ஷெல் தாக்குதல்கள் எல்லைக்கோட்டுக்கு இருபுறமும் வாழும் காஷ்மீரிகளின் வாழ்க்கையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதை நேரில் கண்ட பிபிசியின் கீதா பாண்டே தயாரித்து வழங்கும் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் கோபாலரட்னம் சேவகன்.
ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை நியூயார்க்கில் கூடுகின்ற பொழுது இந்திய பாகிஸ்தானிய பிரதமர்களும் அங்கு நேரடியாக சந்தித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காஷ்மீர் எல்லை பிராந்தியத்தில் மீண்டும் பதட்ட நிலை அதிகரித்திருப்பது குறித்து அவர்கள் அங்கு பேசுவார்கள் என்று கருதப்படுகின்றது. பாகிஸ்தானும் இந்தியாவும் தமக்கிடையே ஒரு மோதல் நிறுத்தத்தை ஏற்படுத்தி 10 வருடங்களாகிவிட்டன. ஆனால் இந்த வருடத்தில் எல்லை தாண்டிய செல் தாக்குதல்கள் 100 வரை நடந்திருப்பதாக இந்திய ராணுவம்
கூறுகின்றது.
எந்த நேரத்திலும் உடைந்து போகும் நிலையில் இருக்கின்ற அமைதி நிலை தனது வாழ்க்கையில் கடந்த மாதம் எவ்வாறு ஒரு பேரிடியை ஏற்படுத்தியது என்பதை முகமது டீன் விளக்குகின்றார். அவரது மனைவியான நூர்ஜான் தமது எருமை மாடுகளை கட்டுவதற்காக சென்ற பொழுது அவருக்கு முன்பாக ஒரு செல் வந்து விழுந்து வடிக்க அடுத்தது அவருக்கு பின்னாக விழுந்து வடித்தது. அவரது உடலெல்லாம் செல் துகள்கள் தாக்கியதால் இன்று நகர முடியாத நிலையில் படுக்கையில் அவர் கிடக்கின்றார். தனது குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு கூட போக முடியாமல் தவிப்பதாக முகமண்டீன்
கூறுகின்றார்.
அவங்க பயந்து போய் கிடக்காங்க, கொல நடுங்கி போயிருக்காங்க. வீட்டை விட்டு வெளில போகாதீங்கப்பா அப்படின்னு அவங்க எல்லாம் அழறாங்க. வெளில போனா என் மேலயும் ஷெல் விழுந்துருமோன்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா வேலை இருக்கே, காணிய பாக்கணும், விவசாயத்தை பாக்கணும், எரும மாட்டை மேய்க்கணுமே.
சர்வோப்பே கமிட்டி ஆலோ கமிட்டி ஆளுக்கு ஊப்பர் மக்கான் ஜோ ஹே வாம் மேரா மக்கான் ஜி சார்.
இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற எல்லை கோட்டுக்கு எந்த அளவுக்கு அருகாக தனது கிராமம் இருக்கின்றது என்பதை முகமது டீன் எனக்கு காண்பிக்கின்றார். பச்சை பசேல் என்ற பள்ளத்தாக்கில் தனது வீட்டின் தகரக்கூரியை அவர் எனக்கு
காண்பிக்கின்றார்.
அது கீர்னி கிராமம். அவரது வீடுகள் இருக்கின்ற பகுதி இந்தியாவில் இருக்கின்றது. ஆனால் அருகாக ஓடுகின்ற சிறிய ஓடைக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கும் வீடுகள் பாகிஸ்தானில் இருக்கின்றன. 10 வருடங்களுக்கு முன்னதாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மோதல் நிறுத்த உடன்படிக்கை வருவதற்கு முன்னதாக இந்த கிராமம் தினமும் செல் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் மோதல் நிறுத்தம் வந்த பிறகுதான் இந்த கிராம மக்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி வந்தது. ஆனால் இந்த வருடத்தில் மீண்டும் துப்பாக்கிச் சூடுகள்
அதிகரித்துவிட்டன.
இங்கிருக்கின்ற மக்கள் மிகவும் அமைதியின்றி காணப்படுகின்றார்கள். அவர்களில் ஒருவர் சம்பிம்தார். அவர் ஒரு சமூக சேவையாளர். கடைசியாக நடந்த செல்வீச்சு மக்களை வாழ்க்கையின் எல்லைக்கே கொண்டு போய் விட்டதாக அவர்
குறிப்பிடுகின்றார்.
மக்கள் தங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கின்றனர். எங்களுடைய குடும்பங்கள் பிளவுபட்டு போய் கிடக்கின்றன. ஒருவருடைய மனைவி இந்த பக்கத்தில் இருப்பார், ஆனால் கணவனோ எல்லைக்கப்பால் பாகிஸ்தானிலே இருப்பார். அண்ணன் இங்கே இருந்தால் தங்கை அந்த பக்கம் இருப்பார். எங்கள் உறவுகள் அங்கிருக்கின்ற நிலையில் பாகிஸ்தானில் இருப்பவர்களுக்கு கேடு விளைய வேண்டும் என்று எங்களால் நினைக்க முடியாது. அவர்களும் நன்றாகத்தான் இருக்க வேண்டும்.
செப்டம்பர் மாதத்தின் திங்கட்கிழமை இது. பூஞ்ச் நகரில் இருக்கின்ற ஒரு விளையாட்டரங்கில் ஊர் மக்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். எல்லையை கடந்து போகின்ற பஸ்ஸும் இங்குதான் தரித்துச் செல்லும். உறவுகளை மேம்படுத்துவதற்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் சில முயற்சிகளை எடுத்ததை அடுத்து 2006 முதல் இந்த சேவை நடக்கின்றது. இந்த பஸ்ஸில் செல்பவர்களில் ஒருவர் 64 வயதான மஹமூத் அயூப். பூஞ்சில் இருக்கின்ற தனது தங்கியை பார்க்க அவர் இங்கு வந்தார். ஆனால் இப்பொழுது அவர் பாகிஸ்தானுக்கு திரும்பியாக வேண்டும். ஏனென்றால் அங்குதான் 45 வருடமாக அவர் வசித்து
வருகின்றார்.
இந்த பஸ் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு ரொம்ப நல்லதா போயிடுச்சு, எளிதா போயிடுச்சு. ஆனா இப்போ பீரங்கி சண்டைகள் நடப்பது ரொம்ப சோகமானது. ஷெல்வீச்சால் இந்த பஸ் சேவையும் நின்று போயிடுச்சுனாக்க அது ரொம்ப வேதனையா இருக்கும்.
பஸ் புறப்பட்ட பொழுது அயூப்பின் தங்கை அலிமா பிபி உடைந்து போய் அழுகின்றார். இங்கிருக்கின்ற பலரை போல அவருக்கும் இந்த பதட்டமும் செல்வீச்சும் மீண்டும் அதிகரித்திருப்பது பெரும் வேதனையை கொடுத்திருக்கின்றது. அதன் காரணமாக இந்த பஸ் சேவை இத்தோடு நின்று போய்விடலாம். அப்படி நடந்தால் அவர் அவரது சகோதரரை இனிமேல் வாழ்க்கையில் என்றுமே பார்க்க முடியாமலும் போய்விடக்கூடும்.
ஆ
பிபிசியின் கீதா பாண்டே தயாரித்து வழங்கிய பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரத்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.